அருமையான வார்த்தைகளை காலை முதல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட மகிமையான இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்திற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படியாய் நாம் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது என்பதை வெகு எளிதான ஒரு சுவிசேஷத்தை நாம் கேட்டோம். தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளின் பாரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மூன்று இடத்துல தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஒரு காரியத்தில் ஒரு மூன்று சத்தியங்கள் முதலாவது நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்றாவது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:10. நான் மனுஷரையா நான் தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருப்பேனானால் நான் கிறிஸ்துவின் சீஷன் அல்ல, கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்ற வார்த்தையை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஆண்டவரே, நான் முதல்ல உங்களுடைய சீஷனா நான் இருக்க முடியாது, உங்களுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. அப்ப கலாத்தியர் 1:10 தேவனா அல்லது மனுஷனா அப்படின்ட்டு வரும்பொழுது, பிரியமானவர்களே, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கணும். நான் மனுஷரை பிரியப்படுத்துறேன் அப்படின்னா நான் கிறிஸ்துக்கு நான் ஊழியக்காரனா இருக்க முடியாது, நான் கிறிஸ்துக்கு நான் சீஷனா இருக்க முடியாது. இன்னொரு இடத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 15:2 இப்படி வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:2, நம்மில் ஒன்றிலிருந்து வாசிக்கலாம். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இந்த இடத்துல வேறொரு சத்தியத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறார் இந்த இடத்துல. இப்ப நானா என்னுடைய பலவீனமான மனைவியா, நானா அல்லது பலவீனமான என்னுடைய சகோதரனா என்று நான் வரும்பொழுது, இப்ப நான் ஒன்றை சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த இடத்துல நான் எனக்கே பிரியமா நான் நடக்கக்கூடாது, என்னுடைய மனைவியினுடைய அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய அல்லது என்னுடைய சகோதரனுடைய என்னுடைய சக சகோதரர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இந்த இடத்துல நான் எனக்கு பிரியமா நடக்கக்கூடாது, நான் அவருக்கு பிரியமா நடக்கட்டும். ஓகே. ரெண்டாவது, நாம் 2 திமோத்தேயின் புஸ்தகம் 3:3 இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க ஒரு லிஸ்ட காண்பிக்கிறார். அங்க அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஒன்று தர்த்திரியர் ஒன்று 2 திமோத்தேயு 3:2, தற்பிரியர் பணப்பிரியர் சுகபோக பிரியர் தேவ பிரியர் அப்படின்ட்டு வருது. இப்ப இந்த இடத்துல ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்துறதா அல்லது நான் என்ன பிரியப்படுத்துறதா அப்படின்னா, ஆண்டவரே, நான் உண்மை பிரியப்படுத்திட்டோம். சோ ஒரு மூன்று கேட்டகரி இருக்கு நம்ம இந்த பிரியப்படுத்துகிற விஷயத்தில். மூன்று வகையான சத்தியங்கள் இருக்கு. ஒன்று, தேவனா அல்லது மனுஷனா என்று வரும்பொழுது சந்தேகமே இடம் இல்லை, தேவனை தான் நான் பிரியப்படுத்துவேன். இன்னொன்று, என்ன பிரியப்படுத்துறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துறதா, என்ன ஒரு காலம் பிரியப்படுத்தக்கூடாது, நான் தேவனை தான் பிரியப்படுத்தணும். மூன்றாவது சத்தியம் அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப என்ன பிரியப்படுத்துறதா அல்லது ஒரு பலவீனமான ஒரு சகோதரனுடைய பக்தி விருத்திக்காக நன்மை உண்டாகும்படிக்கு நான் அவனை பிரியப்படுத்துறதானா, ஓகே, என்ன நான் பிரியப்படுத்தக்கூடாது, அப்ப பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவனுக்கு நன்மை உண்டாகும்படி நான் பிரியப்படுத்தணும். பிரியமானவர்களே, இந்த பேலன்ஸை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கொடுப்பாராக. இதுல நான் இந்த காலை வேளையில் என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு பாரத்தை, ஒரு காரியத்தை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் 1:10, நான் மனுஷரையா அல்லது தேவனையா என்று வரும்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை தான் பிரியப்படுத்தணும். அவன் தான் கிறிஸ்துக்கு ஊழியக்காரன், அவன் தான் கிறிஸ்துக்கு சீஷனா இருக்க முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவிதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே அதை அபியாசப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ்னுடைய வாழ்க்கையில் உள்ள மனுஷர்கள் பிதாவை பிரியப்படுத்துறதுக்காக அவர் எந்த சூழ்நிலையிலும் மனுஷரை பிரியப்படுத்தாதிருந்த ஒரு காரியம். நாம் யாவுக்கு தெரிந்த காரியங்கள் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் 30 ஆண்டுகள் தன்னுடைய வளர்த்த, தன்னுடைய பெற்றெடுத்து தன்னை வளர்த்த தாயான ஒரு தாய் மரியாள் என்று வரும் பொழுது காணா ஒரு திருமணத்தில், இப்ப தேவனை பிரியப்படுத்துறதா அல்லது மனைவியை சாரி தாயை பிரியப்படுத்துறதா என்று வரும் பொழுது கொஞ்சம் கூட என்ன செய்யல, தாய் இடரல் அடைந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய வளர்த்து பெற்றெடுத்த தாய் இடரல் அடைந்தாலும் எனக்கு காரியம் கிடையாது, பிதாவே உம்மை நான் பிரியப்படுத்துவேன், உம்முடைய சித்தம் இல்லாம உம்முடைய டைரக்ஷன் இல்லாம உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதபடிக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேன், என்னுடைய தாய் இடரல் அடைந்தாலும் பரவாயில்ல. சோ அந்த இடத்துல கிறிஸ்து தெளிவா நின்னார். அந்த இடத்துல மனுஷரை பிரியப்படுத்தல, பெற்ற தாயை கூட என்ன செய்யலன்னா பிரியப்படுத்தல. இதுல இருந்து நாம் சில காரியங்கள் எடுத்துக்கணும். ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் என்பவன், அது உடன்பிறந்த பெற்றோர் உடன்பிறந்தவர்களா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், அந்த இடத்துல வரும் பொழுது ஆண்டவரே உம் பிதாவை உம்மை நான் பிரியப்படுத்துவேன், அப்படியே நான் மனுஷரை பிரியப்படுத்த மாட்டேன். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தினுடைய காரியம். ஓகே, நாம் அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் எதற்கும் நமக்கு தெரிந்துதான், இயேசு கிறிஸ்து கப்பர்நகம் சென்றிருந்திருப்பார். அவருடைய பிரதான அப்போஸ்தலர்களில் ஒருவனான பேதுருனுடைய வீட்டில் அவர் இருந்தார். அந்த பேதுருனுடைய மாமியை அவர் குணமாக்கின விஷயம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 30 வசனத்தில் வாசிக்கிறோம். சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் அவர்களை குறித்து அவர்களுக்கு சொன்னார்கள், கிட்ட போய் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார், ஜுரம் நீங்கிற்று. அந்த மாலையில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அந்த கிராமத்தில் அவர்களுக்கு செய்தார். அடுத்த விஷயம் 35 வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணார். அந்த பிதா அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தார் வேற கிராமத்துக்கு போக சொல்லி. அப்ப நேரத்துல பேதுருவும் அதாவது சீமோனும் அவருடைய கூட இருந்த அவருடைய கம்பானியன்ஸ் கூட இருந்து போய், ஆண்டவரே இந்த கிராமத்துல இருங்க, இங்க நேத்தன் இவ்வளவு பெரியதான ஒரு ரிவைவல் நடந்திருக்கு, நீங்க எங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண நேரத்தில் அது பேதுரு அந்திரேயா அவர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும். ஏன்னா முந்தின நாள் இரவு அவ்வளவு பெரியதான ஒரு ரிவைவல் நடந்த ஒரு அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதானமான ஒரு அப்போஸ்தலர்கள் ஆகிய அந்த பேதுரு அந்திரேயா அவனுடைய காரியத்தனுடைய ரிக்வஸ்ட் அவர் என்ன செய்யல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளல. அவர் பிதாவே நான் இப்ப என்ன செய்யணும், அதிகாலையிலே சென்று பிதாவினிடத்துல இருந்து ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டார், வேற கிராமத்துக்கு போடு அப்படின்ட்டார், வேற கிராமத்துக்கு போயிட்டார். அப்ப அந்த இடத்துல யார பிளீஸ் பண்ணல, யார பிரியப்படுத்தல அப்படின்னா பேதுருவையோ அல்லது அந்திரேயா அவனுடைய அவருடைய உடன் இருந்த சீஷர்களுடைய அவர் விருப்பத்தை அவர் என்ன செய்யல, அவர்களை பிரியப்படுத்தி சரி உங்களை நான் பிளீஸ் பண்றேன் அப்படின்னு அவருடைய முகத்துக்காக அவர்களை பிளீஸ் பண்றதுக்காக அவரு அந்த கிராமத்தில் இருந்து தொடர்ந்து 2 நாள் அவர் ரிவைவல் பண்ணல, அவர் கிளம்பிட்டார். ஓகே, அப்ப அவருடைய க்ளோஸ் சீஷர்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அது காரியம் கிடையாது. இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அநேக சீஷர்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 60 வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய உபதேசத்தை கேட்ட அநேகர் அவருடைய சீஷர்களுடைய அநேகர் கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள், இதை அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று அறிந்தார்கள், அது அவர்களுக்கு இடர்லா இருந்தது. அப்ப சீஷர்கள் வந்து சொல்றாங்க 66 வசனம், அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பிதாவை அவர் இருந்திருந்தார், ஆண்டவரே என் பிதாவுடைய அருளை ஒருவன் பெறாவிட்டால் என் இடத்துக்கு வரமாட்டார். ஓகே, காரியம் இல்லை ஆண்டவரே, எவ்வளவு சீஷர்கள் இன்னும் இருக்கிற 12 பேர் ஆகிய நீங்களும் போய்விட மனதாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களும் போறதா இருந்தாலும் போலாம். அப்ப பிதாவை தெளிவா இருந்திருந்தார், பிதாவே உம்முடைய சித்தம் உமக்கு நான் உம்மை நான் பிரியப்படுத்துவேனே அல்லாமல், உமக்கு பிரியமாய் நடப்பேன் நான் இல்லை, உம்முடைய சித்தம் செய்வானே அல்லாமல், இருக்கிற 12 பேர் என்னை விட்டு போனாலும் சரி, அவர்கள் இடல் அடைந்தாலும் சரி, எத்தனை பேர் இடல் அடைந்தாலும் சரி, இருக்கிறவர்களும் இடல் அடைந்தாலும் சரி, அது எனக்கு காரியம் கிடையாது, உம்மை நான் பிரியப்படுத்துவேன், உம்முடைய சித்தம் செய்வேன். நான் இந்த சீஷர்களை நான் பிரியப்படுத்த மாட்டேன், இவர்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக என்னுடைய ஸ்டாண்டர்டை என்ன செய்ய மாட்டேன், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் தரத்தை குறைச்சிட மாட்டேன், இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் மாத்திர மாட்டேன். ஆண்டவரே உண்மை நான் பிரியப்படுத்திட்டோம். சோ இப்படிதான் இயேசு கிறிஸ்து திரளான அவருடைய உடன் இருந்த அநேக சீஷர்களா இருக்கட்டும், அல்லது க்ளோஸ் ரிலே சீஷர்களா இருந்த பேதுரு போன்றவர்களா இருக்கட்டும், அவருடைய தாயாரா இருக்கட்டும், நாம் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:11, அவருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெத்தானியாவில் உள்ளதான ஃபேமிலி, லாசரா இருக்கட்டும், மார்த்தாள் மரியாளா இருக்கட்டும், அவர் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று செய்தி அனுப்பிச்சாங்க. வியாதிப்பட்டிருக்கிறார் என்று செய்தி அனுப்பிச்ச உடனே அவர் உடனே வந்துருவார், ஏன்னா அவர் அவ்வளவு சிநேகித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தார். இதாவே நான் என்ன செய்ய, இப்ப நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறார், இல்ல தேவனுடைய மகிமை விளங்கணும், நானும் அதுல நீனும் அதுல மகிமைப்படுவேன், நீயும் மகிமைப்படுவ, நானும் மகிமைப்படுவேன், அவர்கள் சொல்றாங்கிறதுக்காக நீ இப்ப நீ போயிட வேண்டாம், நீ வெயிட் பண்ணி இருக்கிற ஊர்ல இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணு, அதுக்கு பிறகு போய்க்கொள்ளலாம். ஓகே லார், அப்ப அவர்களுக்கு என்ன இருந்திருக்கும், அங்க காரியம் என்ன ஆயிடுனா, அது ரெண்டுல லாஸ்டர் மறித்து போனான், எவ்வளவாயும் பேச்சு இருந்திருக்கும் மார்த்தாள் மரியாளுக்குள்ளாரையும் அவங்களுடைய காரியங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும். ஆண்டவரே உங்களுடைய சிநேகம் இவ்வளவுதானா, உங்களுடைய சிநேகம் இவ்வளவுதானா, இவ்வளவு ஆள் அனுப்பிச்சு சொல்லியும் நீங்க இத்தனை நாளா நீங்க வரலையே அப்படிங்கிறப்ப, ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்துவேன், அங்க மரணமே சம்பவிச்சாலும் சரி அந்த மரணம் அது உங்க நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக விளங்கும், உண்மை பிரியப்படுத்துவேனே ஒளியே, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு லாஸ்டருங்கிறதுக்காக, மாத்தா மரியாங்கிறதுக்காக, இத்தனை வருஷம் என்னை பராமரிச்சு என்னை நேசித்து எனக்கு அப்பப்போ எனக்கு உதவியா இருந்தாங்கிறதுக்காக அவர்களை நான் என்ன செய்ய போறது கிடையாது, நான் ப்ளீஸ் பண்ண மாட்டேன், உண்மைதான் நான் பிரியப்படுத்துவேன். அப்ப கிறிஸ்து மனுஷர் என்று வரும்பொழுது, தேவனா அல்லது மனுஷரா என்று வரும்பொழுது, பிதாவினுடைய சித்தம் செய்தார், பிதாவினிடத்திலும் அவருக்கு ஒரு டைரக்ஷன் வந்துகிட்டே இருந்தது, அவர் டைரக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. நாம் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:11, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:11, ஏரோது 8 வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:8, ஏரோது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான், 1-2 அநேக காரியங்களை, அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பி இருந்தான், அவரை காணும்படி வெகுநாளாய் அவன் ஆசை கொண்டிருந்தான். எத்தனை அந்த வார்த்தைகள் போட்டிருக்கு பாருங்க, 8 அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்தான், அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான், அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அவரால் ஒரு அற்புதம் செய்யணுடைய ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவருக்கு அந்த ஏரோதனுடைய வீட்டில் எது காத்திருந்துச்சுன்னா உலகத்தினுடைய கன மகிமை வெயிட்டிங்ல இருக்கு. ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசியில அவருடைய கடைசி நாட்கள் மட்டும் எந்த சோதனை கூட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த ரிசீவிங் ஹானர், உலகத்தினுடைய கன மகிமையை ஏற்றுக்கொள்றதான அந்த காரியம் அவருக்கு கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. ஏரோது ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கான், என்னை பிரியப்படுத்தும்படி நான் ரொம்ப நாள் ஆசையா இருந்தேன், பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன், என்னை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதம் செய்ய பார்ப்போம் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து என்ன செய்யல அப்படின்னா, ஒரு அற்புதம் செய்யல, வாயை திறந்து பேசவே இல்லை, ஏரோதை பிரியப்படுத்தவே இல்லை, மனுஷரை பிரியப்படுத்தல. எவ்வளவு பெரியதான டாப் அபிஷியலா இருக்கட்டும், எவ்வளவு பெரியதான தேசாதிபதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரியதான ராஜாவா இருக்கட்டும், கன மகிமையை வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ன செய்யல அப்படின்னா, ஒரு அற்புதத்தை செய்யல, தாய் விருப்பப்பட்டாங்கிறதுக்காக ஒரு அற்புதம் செய்யல, ஸ்ரீஷர்கள் விருப்பப்பட்டாங்கிறதுக்காக ஒரு அற்புதம் செய்யல, ஏரோது விருப்பப்பட்டாங்கிறதுக்காக ஒரு அற்புதம் செய்யல, சிலுவையிலிருந்து நீ இறங்கி வா பாப்போம், நான் உன்னை விசுவாசிக்கிறோம், சரி எல்லா ஜனங்களும் என்னை விசுவாசிக்கிறதுக்காக நான் சிலுவையிலிருந்து இறங்கி வர்றேன், அற்புதம் செய்யல, பிசாசு சொன்னாங்கிறதுக்காக ஒரு அற்புதம் செய்யல, இந்த கல்லை நீ அப்பமாக்கும், நீ மானத்திலிருந்து புதி, மேலிருந்து உயரத்திலிருந்து, நோ, அது பிசாசு சொன்னாலும் சரி, ஏரோது சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி, சீஷர்கள் சொன்னாலும் சரி, ஆசாரியர்கள் சொன்னாலும் சரி, நத்திங். அவர் தாமாய் ஒன்றையும் செய்ய மாட்டார். பிதா சொல்ல கேட்க பிதாவுடைய டைரக்ஷன்ல இருந்து இல்லாம தாமாய் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். மனுஷரை ஒரு காலம் பிரியப்படுத்த மாட்டார். அங்க கன மகிமை ஏரோதனுடைய அரண்மனையில் காத்திருந்தது. ஆனால் திரும்பி வரும்பொழுது அவமானப்பட்டு திரும்பி வந்தார், அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பி வந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளணும், மனுஷரை ஒரு காலம் பிரியப்படுத்தாதவர். ஓகே, நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இன்னொரு இடத்துல பரிசேயர்கள் அவர் பிரியப்படுத்தினதே இல்லை. அவர் பரிசேயர்களை நாம் நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். நம்மளுடைய மூத்த சகோதரர் சொல்லுவோம், அந்த நாட்களில் நான் கான்ஃபரன்ஸில் கேட்கும் பொழுது ஜீசஸ்னுடைய மினிஸ்ட்ரியில ஒரு ஒரு மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னா இரிட்டேட்டிங் மினிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள்ல ஒரு ஏழு அற்புதங்கள் ஓய்வு நாளில் செய்த அற்புதங்கள். இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள், அவர் செய்த ஒரு ஏழு அற்புதங்கள் வேதத்தில் நமக்கு பதிவாயிருக்கு. அந்த ஏழு அற்புதங்களும் எங்க அப்படின்னா ஏழு அற்புதங்கள் கரெக்டா சாபத் டே ஓய்வு நாள்ல. அவர் தாமா செய்யல, நான் இன்னைக்கு ஓய்வு நாள்ல செய்யணும்னு சொல்ற தானா செய்யல. அவர் பிதா சொல்றாரு இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஓய்வு நாள்ல ஜபாலயத்துல மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்க கேட்பாங்க. வேற நாள் அல்ல, வேற நாள் இல்லையா, ஏன் இந்த நாள்ல வந்து இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இரிச்சல் ஊட்டுறது. கரெக்டா இவன் ஓய்வு நாள்லயே இவன் செய்கிறான், இவன் அற்புதம் செய்யறதெல்லாம் ஓய்வு நாள்ல. ஆகையினால் இவன் ஓய்வு நாளை இவன் அனுசரிக்காதபடி நாள் இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஓகே, சொல்லிக்க, நான் ஓய்வு நாளை நான் அனுசரிக்காதபடி நாள். யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அது ஓய்வு நாள்ல அது ஒன்பதாம் வசனம் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாய் படுக்கையில படுத்து கிடந்தவன், அந்த பெதஸ்தா குளத்தினுடைய ஓரத்தில் படுத்து கிடந்தவன் நாலாவசனத்தில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒன்பதாவசனம் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, இது நியாயம் அல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 15 ஆம் வசனத்துல அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். 17 ஆம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி, அல்ல மேல கூட வாசிக்கிறோம், இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிரியமானவர்களே, இந்த 17 ஆம் வசனத்தை நான் இப்படி வாசிக்க விரும்புகிறேன். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னா, என் பிதா ஆதி முதல் பிசாசனுடைய கிரியை அழித்துக் கொண்டே வருகிறார். எப்ப ஏதேன் தோட்டத்தில் விளக்கப்பட்ட கனியை புசித்து எப்ப சர்ப்பத்தினால் அவன் வஞ்சிக்கப்பட்டானோ, எப்ப அவன் வந்து விழுந்து போனானோ, எப்ப அவனுக்குள்ள கீழ்ப்படியாமைக்குள்ள பிரவேசித்தானோ, அப்பொழுதே ஆதி முதற்கொண்டு என் பிதா கிரியை செய்து வருகிறார். ஆதி முதற்கொண்டு என்ன கிரியை? சாத்தானுடைய கிரியை அழித்துக் கொண்டே என் பிதா இதுவரைக்கும் இருக்கிறார். இதுவரைக்கும் என் பிதா கிரியை செய்து வருகிறார், பிசாசனுடைய கிரியை அழித்து வருகிறார். இப்ப என் பிதா என்ன செய்கிறார் நான் பார்க்கிறேன், என் பிதா என்ன செய்கிறார் நான் பார்க்கிறேன். என் பிதா ஆதி முதற்கொண்டு பிசாசின் கிரியை அழித்து வருகிறார், இப்ப நானும் அதே கிரியைகளை செய்கிறேன், இதோ பிசாசனுடைய கிரியைகளை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த கான்டெக்ஸ்ட், இந்த முகாந்திரம் அங்க இருக்கிறதான பரிசேயர்களுக்கு அது புரியல. அவர்களுக்கு எது ஓய்வு நாள் கிரியை, அவர்களுக்கு கிரியைங்கிறது சொல்றது எல்லாம் பயிரை கொய்யறது, படுக்கையை தூக்கிட்டு போறது, படுக்கையை தூக்கிட்டு போறது, பயிரை கொய்யறது, ஓய்வு நாள்ல இவ்வளவு தூரம் தான் நடக்கலாம்னு சொல்றது, இதுதான் அவர்களுக்கு கிரியை. ஆனா பிதாவும் குமாரனும் அவர்கள் கிரியை என்று பார்க்கிறது எதை அப்படின்னா, ஆதி முதற்கொண்டு என் பிதா ஆதி முதற்கொண்டு இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், பிசாசனுடைய கிரியைகளை அழித்து வருகிறார், நானும் பிசாசனுடைய கிரியைகளை நான் அழித்து வருகிறேன். இது அவர்களுக்கு விளங்கல. நீ புரிந்து கொள்ளனாலும் பரவாயில்ல, உன்னை நான் பிரியப்படுத்த மாட்டேன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் பெயெல்செபூலை கொண்டுதான் நான் வந்து பிசாசுகளை துரத்துறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது காரியமே கிடையாது. ஒரு காலம் உமக்கு பயந்துகிட்டு உங்களை பிரியப்படுத்துறதுக்காக, உங்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்காமல் இருக்க மாட்டேன். பிசாசனுடைய கிரியைகளை அழித்துதான் வருவேன். ஓகே, அவர்கள் கொலை செய்ய தீர்மானித்தார்கள். பிரியமானவர்களே, இப்படி நாம் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கணும். அவனே சீஷன், குருவின் இடத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனே சீஷன். ஆண்டவரே, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்லன்னு சொன்னாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே கீழே 18 ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி சமமாக்கினபடினால் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் தேடினார்கள். அப்ப யாரையும் பரிசேயர்களும் அவர் என்ன செய்யல அப்படின்னா பிரியப்படுத்தல. ஒன் மோர் திங், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு அங்க போய் ஆல் பிசினஸ் பீப்புள் இயேசுனுடைய, அதாவது தேவனுடைய வீட்டை தேவனுடைய நாமத்தில பணம் சம்பாதித்தவர்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். 14 தேவாலயத்திலே ஆடு மாடுகள் புறாக்களை இவைகளை விற்கிறவருடைய காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். சவுக்கை உண்டு பண்ணி ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்துவிட்டு பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். 17, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவுகூர்ந்தார்கள். இந்த வசனம் ஆக்சுவலா எங்க இருக்கு அப்படின்னா சங்கீத புஸ்தகத்தில் இருக்கு. அதுல ஒரு பாதி வசனம் அங்க இருக்கு. அந்த வசனத்தை நான் காண்பிக்கும். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வீராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த சங்கீதம் அந்த 69 சங்கீதத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 69 சங்கீதம் 9 யோவான் 2 பாதி வசனம் இருக்கு, இன்னொரு பாதி இங்க இருக்கு. சங்கீதம் 69 இருக்கு. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. அது யார் உம்மை நிந்திக்கிறவர்கள்? உம்மை நிந்திக்கிறவர்கள் அங்க தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, தேவனுடைய ஆலயத்தில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார்களே, அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ நிந்தித்தார்கள். உம்மை நிந்திக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என் மேல விழுவிட்டோம். விழுந்தாலும் சரி, தேவனுடைய நாமத்தில் ஆலயத்தினுடைய பேரில், ரிலிஜியன் பேர்ல, கிறிஸ்துவத்தின் பேர்ல, கிறிஸ்துவின் பேரில் பணம் சம்பாதிக்கிற, ஆதாயம் தேடுகிற, பிசினஸ் பண்றதான பீப்புளுடைய அந்த நிந்திக்கிறவர்களுடைய அந்த நிந்தனைகள் என்மேல் விழுந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த இடத்துல உம்மை பிரியப்படுத்துவேனே ஒழிய நான் இவர்களை பிரியப்படுத்த மாட்டேன். இவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இப்படி இப்படி எல்லாம் காரியங்களை செஞ்சு இவர்களை துரத்தி விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? எஸ் என்ன நடந்தாலும் சரி. பிரியமானவர்களே, இப்படிதான் கிறிஸ்துவனுடைய ஜீவிதத்தில், அது தேவாலயத்தில் இருக்கட்டும், அது பரிசேயர்களா இருக்கட்டும், அது சீஷர்களா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரே ஆண்டவரே நான் பிதாவே உண்மை நான் பிரியப்படுத்துவேன், உண்மை நான் மகிமைப்படுத்துவேன், உம்முடைய சித்தம் செய்வேன், நான் மனுஷர் பிரியப்படுத்த மாட்டேன். பிரியமானவர்களே, அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நாமே அவருடைய சீஷர்கள். ஓகே, குமாரனை தியானிச்சுட்டு, குமாரனை தியானிச்சுட்டு, குமாரனுடைய காரியத்தை பார்த்துட்டு நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையில், நம்மளுடைய பர்சனல் பிராக்டிக்கல் லைஃப்ல நான் உற்ற வேண்டாம். பிரியமானவர்களே, எல்லா சூழலிலும் ஆண்டவரே மனுஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல மேலான உள்ளான அதிகாரத்துல நம்மளை வந்து பயமுறுத்தி காரியங்களை தெரிஞ்சாலும் சரி, சில சூழ்நிலைகளில் நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பயத்தினால நாம் என்ன செஞ்சிடறோம், மனுஷரை பிரியப்படுத்திடுறோம். இப்ப போத்திபாரனுடைய மனைவி ஜோசப்ப த்ரெட்டன் பண்ணிருக்கலாம், த்ரெட்டன் பண்ணிருக்கலாம், நான் எவ்வளவு பெரியதான ஒரு பெரிய, நீ ஒரு அடிமை தெரியுமா, நீ ஒரு அடிமை, நீ என் வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை, எனக்கு நீ இணங்கணும், எனக்கு நீ இணங்கணும். நான் எவ்வளவு பெரியதான ஒரு 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 போத்திபாரனுடைய மனைவி, என் ஸ்தானத்தை விட்டு நான் இறங்கி வந்து ஒரு இடத்துல இப்படி நான் கெஞ்சிற அளவுக்கா நடக்கணும் அப்படின்னு கூட த்ரெட்டன் பண்ணிருக்கலாம். நான் என்ன செய்வோம் தெரியுமா, இணங்கு அப்படின்னா சாவறதுக்கு ரெடி. ஒரு கால் என் தேவனுக்கு விரோதமாய் இப்படி நான் பாவம் செய்ய மாட்டேன், என் தேவனை பிரியப்படுத்துவேன் உடைய என் தேவனை நான் ஒரு கால் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன இருந்தாலும் சரி, நான் மறித்தாலும் சரி, ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், நான் இதுக்கு இணங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள மனுஷன் ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய ஆவியை பெற்ற ஒரு ஒரு ஜோசப் பிரியமானவர்களே, மேல் மேலிடத்தில் இருந்து ஒரு சமயத்தில் நம்மள அப்படி மனுஷரை பிரியப்படுத்தி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. நாம் ஏற்கனவே நம்மளுடைய மூத்த சகோதரருடைய டெஸ்டிமனியில நாம் கேட்டிருக்கோம், ஹாஃப் அன் அவர்ல டிரான்ஸ்பர். தன்னுடைய வேலைஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான இந்த மேல உள்ள அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட சொல்லும் பொழுது, தவறான ஒரு காரியத்துக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, சில சமயங்களில் நம்ம மேலான அதிகாரி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படி பயத்துல அவங்களை பிளீஸ் பண்ணிடுறோம். ஆண்டவரே, இயேசுனுடைய ஆவி, இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்த ஆவி என்னிடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே, என்னை அபிஷேகிச்சிருங்க, எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஒரு ஆவியை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல நான் பலமாய் நான் நிற்கணும், சாட்சியா நிற்கணும். ஸோ நம் நம்மளுடைய சகோர் மூத்த சகோர் மூலமா நாம் கேட்டிருக்கோம், அடுத்த ஹாஃப் அன் அவர்ல டிரான்ஸ்பர். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிதாவை பிரியப்படுத்துவனே ஒழிய மேல் அதிகாரியை நான் பிரியப்படுத்த மாட்டேன். போத்திபாருடைய மனைவியை நான் பிரியப்படுத்த மாட்டேன். சிங்க குகைக்கு நான் போறதுக்கு ரெடியா இருந்தாலும் சரி, சிங்க குகைக்கு போய் ரெடியா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் ஆண்டவரே நான் ஈடுபட மாட்டேன். ஃபால்ஸா நான் சைன் பண்ண மாட்டேன். ஒரு காரியத்தை நான் பவு பண்ண மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். அவர்கள் சீஷர்கள் பிரியமானவர்களே, அவர்கள் சீஷர்கள். ஈவன் அருமையான வாழ்வு பிள்ளைகள், நம்மளுடைய வேலைஸ்தலத்தில் இருக்கிற நாட்கள் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தில் திருமண காரியங்களுக்கு என்று வரும்பொழுது, திருமண காரியங்கள் என்று வரும்பொழுது ஆண்டவரே தாய் தகப்பனுடைய கண்ணீருக்காக, தாய் தகப்பனை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக அவர்கள் ஒரு நெருக்கி நம்மளை நெருக்கி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு அவிசுவாசமான ஒரு பிள்ளைகளை மறுபடியும் பிறக்காதவர்களை கல்யாணம் பண்ண சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே மனத்தாழ்மையாய் என்னிடத்தில் இருக்கிறதான நம்பிக்கையை, என்னிடத்தில் இருக்கிறதான விசுவாசத்தை வணக்கத்தோடும் சாந்தத்தோடும், சாரி 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 என்னால முடியாது என்னால முடியாது, எல்லா வணக்கத்தோடும் எல்லா சாந்தத்தோடும், முரட்டுத்தனமா இல்ல, வணக்கத்தோடும் நம்மளுடைய விசுவாசத்தை, வெளியில ஆட்டுக்குட்டி போல இருக்கலாம் ஆனா உள்ளார சிங்கத்தை போல இருக்கணும். நம்மளுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி போல இருக்கணும், உள்ளார நம்மளுடைய விசுவாசம் ஒரு சிங்கத்தை போல நாம் தைரியமா இருந்து மனுஷனுக்கு பயப்படாமல், ஆண்டவரே இந்த இடத்துல தாய் தகப்பனை நான் நினைச்ச முடியாது, நான் பிரியப்படுத்த முடியாது, இந்த இடத்துல நான் மனைவியை நான் பிரியப்படுத்த முடியாது, இந்த இடத்துல நான் வேலைஸ்தலத்தில் உள்ள பிரியப்படுத்த முடியாது, இந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் பிரியப்படுத்த முடியாது. சில சமயங்களில் சில ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டுலாம் வரலாம், ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளை கூப்பிடலாம், பீப்புள்ஸ் நம்மளை இன்வைட் பண்ணலாம் இந்த காரியங்களுக்கு அந்த காரியங்களுக்கெல்லாம், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னால் ஈடுபட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க, குழந்தை ஞானஸ்தானம், குழந்தைக்கு ஒரு ஞானஸ்தானம், அல்லது ரட்சிக்கப்படாத சில ஸ்தாபன சபைகள் இருக்கக்கூடியதான ஃபர்ஸ்ட் கம்யூனியன் ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளை என்ன செய்யறாங்க, இன்வைட் பண்றாங்க. அவர்களை எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும்? அவர்களுக்கு அதை அறியாமை, அவர்களுக்கு அதுல வேதத்துல வெளிச்சம் இல்லை, அவர்கள் செய்யறாங்க. ஆனால் நான் மறுபடியும் பிறந்து நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து நான் மனந்திருப்பி மறுபிறப்படைந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த நான் எப்படி நான் ஒரு குழந்தை ஞானஸ்தானத்துல போய் நான் என்ன செய்ய முடியும்? நான் அதுக்கு எப்படி நான் ஈடுகட்ட முடியும்? அதுக்கு எப்படி போய் நான் அதுல பங்கு பெற்று அதை நான் சாப்பிட்டு அவர்களோடு எப்படி நான் கை கொடுத்துட்டு வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கம்யூனியன் சர்வீஸ்ல அந்த அப்பம் பிட்கதுல போய் நான் அங்கேயும் நான் கலந்துகிட்டு நான் இங்கே வந்து நான் இங்கேயே சபையில நான் அப்பம் பிட்கிறேன் அப்படின்னா, அப்ப நாம என்ன செய்யறோம்? நான் மனுஷரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், மனுஷரை நான் இழந்துடக்கூடாது, ஜாதி ஜனத்தை இழந்துடக்கூடாது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்துடக்கூடாது, நான் அவர்களையும் நான் அவயப்படுத்திக்கணும், அவருடைய முகத்தை நான் முறிக்கக்கூடாது, மேல் அதிகாரி உள்ளவர்களை நான் முகமுறிச்சிடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸை நான் முகமுறிச்சிடக்கூடாது, அவர்கள் இடரடை பண்ணக்கூடாது. இன்னொன்னு அப்படின்னா பிரியமானவர்கள் நாம் கிறிஸ்துக்கு நாம் சீஷர்களாக இருக்கவே முடியாது. நம்மளுடைய குருநாதர் நாம் இயேசுவை நாம் பார்க்கணும், அவர் பிதாவை தான் பிரியப்படுத்தினார், மனுஷரை ஒரு கால என்ன செய்யல, பிரியப்படுத்தல. சோ இது ஒரு இது ஒரு ஏரியா. நான் என்ன பிரியப்படுத்துறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துறதான்னு நான் தேவனை பிரியப்படுத்தணும். ரோமர் 15:2 என்ன பிரியப்படுத்துறதா அல்லது பலவீனமான நானா அல்லது என்னுடைய ஒய்ஃபா, நானா என்னுடைய சகோதரனா, பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை கொண்டாக இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு அந்த பிரயோஜனத்தை நாம் தேடணும். சோ இப்படியா பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு பலமுள்ள ஒரு ஆவியை ஏந்து நாம் ஒவ்வொருவரையும் வரக்கூடிய நாட்கள் இப்படிப்பட்ட மகிமையான சுவிசேஷத்துக்குள் நம்மை நடத்துவாராக. ஸோ நாம் இப்பொழுது நாம் இந்த நாள் முழுவதும் தேவன் நமக்கு தந்த எல்லா வார்த்தைகளுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபனோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் யாவும் கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகளாய் ஆண்டவரே எங்களுக்கு தூத்துக்குடியில் ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின இந்த மகிமையான இந்த கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் இப்படியா இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே கூட்டங்களை நீங்கள் ஒழுங்கு செய்தீங்களே ஆண்டவரே. அவரவர்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து அவருடைய இருப்பிடத்தில் இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட மகிமையான சுவிசேஷங்களை ஆண்டவரே கேட்க நீ பாராட்டின எல்லா தயவிறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆம்பிதாவே. எங்களை எவ்வளவாய் எங்களுடைய திருச்சபைகளை சிநேகித்து இப்படிப்பட்ட உத்தம தாசர்களை தீர்க்க தரிசிகளை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் அழிப்பி ஆண்டவரே எங்களை எல்லாம் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் இந்த வசனங்களை கொடுத்து எங்களை ஸ்திரப்படுத்துகிறதுக்கும் உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்கும் நாங்கள் எம்மாத்திரம் உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். தூத்துக்குடி ஆண்டவரே திருச்சபையாருக்காக ஆண்டவரே டிரான்ஸ்லேஷன் செய்த அருமை சௌர் வின்சென்ட்காக ஆண்டவரே இந்த ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா அமைப்புகளுக்காகவும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையில் இருக்கிற கூட்டங்களை உங்களுடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை தினம் நாளை மறுதினம் இருக்கிற கூட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க யூ ஆர் தி பிளஸ்ட் கண்ட்ரோலர் லார்ட். சகலத்தையும் ஆண்டவரே உங்களுடைய கரைகளுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இந்த நாட்களில் இந்த வருடத்துக்கு தேவையான ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளை எல்லாம் இருதயத்தை நாங்கள் வைத்து வைக்க நாங்கள் விசுவாசத்தோடு வருகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமைக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.